ஹரே கிருஷ்ணா, பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 4, உன்னத அறிவு, பதம் 8. ஓம் நமா பகவதே வாசுதேவாயம் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌரபக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரே. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்வனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்வனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகின்றேன். ஓம ஜானது மிரந்தஸ்ய ஜானஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நமா ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சுன்யவாதி பாஷாத தேசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாமினே கௌரத்விஷே நமகம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 4, உன்னதறிவு, பதம் 8 இருக்கும். போன ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருந்தார், எப்பெல்லாம் வந்து தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அப்போ அந்த உலகத்தில் கிருஷ்ணர் வருகிறார் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் வந்து சொல்லியிருந்தார். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரித்ராணாய சாது நாம், சாதுக்களை வந்து பாதுகாப்பதற்கும் அசுரர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் மூன்று முக்கியமான காரணங்களுக்காக கிருஷ்ணர் சொல்கிறார், நான் இந்த உலகத்துக்கு வருகிறேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லுறார். அப்போ பக்தர்கள் யார், அசுரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பக்தர்கள் அப்படிங்கிறவர்கள் வந்து யார் ஒருவர் சாஸ்திரத்தை கற்று அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிருஷ்ணரை வணங்குவார்கள். அவர்கள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து பக்தி பண்ணுவார்கள். பகவானுக்கு வந்து அகர்பக்தி காமிக்கிறது, விளக்கு காமிக்கிறது, பகவானுக்கு அர்ச்சனம் பண்ணுறது, மாலை தொடுக்கிறது, இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து பக்தர்கள் வந்து செய்வார்கள். பகவானோட நாமத்தை சொல்கிறது அப்படின்ட்டு அவர்கள் வந்து பௌதிகமாக படித்திருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் வந்து பகவானுக்கு பக்தி செய்வார்கள். இவர்கள் வந்து பக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறது. பகவானுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். ஆனால் அந்த அசுரர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, அவர்களும் வேத சாஸ்திரத்தை கற்று இருப்பார்கள். எப்படி பார்த்தோம், உதாரணத்துக்கு ராவணன், ஹிரண்யகசிபு, அவங்களாம் சாஸ்திரத்தை பயங்கரமாக படிச்சிருந்தாங்க. அதனால் அசுரர்களும் இந்த காலத்தில் இருக்கிற சாதாரண மக்களுக்கும் கூட வேத சாஸ்திரங்களோட அறிவு ரொம்ப குறைச்சலாக வந்து இருக்குது, இல்லைன்னு கூட வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் அசுரர்கள் கூட வேதங்களை முழுமையாக கற்றிருந்தார்கள். ஆனால் அப்போ பக்தர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பகவானை வழிபடுவதற்கு பதிலாக அவர்கள் என்ன சொல்வார்கள், இந்த அசுரர்கள் பகவானை வழிபடக்கூடாது, நான் தான் பகவானை, என்னையே வழிபடுங்கள் அப்படின்னு தவறாக அவர்களுடைய புத்தியை வந்து தவறான பாதையில் வந்து பயன்படுத்துவார்கள். அதுபோல் அவர்கள் படித்திருந்தாலும் சரி அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. யார் யாரெல்லாம் வந்து பகவானுக்கு பிரதிகூலமாக இருக்கிறார்கள், அனுகூலமாக இல்லாமல், அவர்கள் எல்லாமே வந்து அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமாக என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேத சாஸ்திரங்களை பக்தர்கள் படித்திருப்பார்கள், அவர்கள் பகவானுக்கு அனுகூலமாக பக்தி செய்வார்கள். அசுரர்கள் வேதசார சாஸ்திரங்களை படித்திருப்பார்கள், அவர்கள் பிரதிகூலமாக இருப்பார்கள். பகவானுக்கு பக்தி செய்வதற்கு பதிலாக அவரையே பகவான் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கே பக்தி செய்ய சொல்லுவார்கள். முக்கியமாக இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, பௌதிக லோகத்திலேயே சில பேர் நிறையா படித்திருப்பார்கள். அவர்கள் அந்த படிப்பை வந்து நல்ல விதமாக பயன்படுத்துவார்கள். அதே இந்த டெரரிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெரரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவர்களும் அதிபுத்திசாலிகள், அவர்களும் படித்தவர்கள் தான். இந்த அசுரர்கள் போல அவர்களும் வந்து படித்தவர்கள், அதிபுத்திசாலிகள். ஆனால் அவர்கள் அவர்களுடைய படிப்பின் திறமையை எதில் பயன்படுத்துகிறார்கள், இந்த மாதிரி எங்கெங்க பாம் தயாரிக்கலாம், எங்கெங்கெல்லாம் துப்பாக்கி தயாரிக்கலாம், யாரை சுடலாம் அப்படின்ட்டு. அந்த வந்து அவர்களும் வந்து பயங்கர புத்தி, புத்தி வந்து கூர்மையாக இல்லை, படிக்கல அப்படின்னா அவங்களால டெரரிஸ்டாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சொல்லப்போனால் நம்மளை விடவே சாதாரணமாக அந்த டெரரிஸ்ட்டுங்கள்லாம் வந்து புத்தி ரொம்பவும் கூர்மையாக வந்து இருக்கிறது. அதுபோல் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, வந்து பக்தர்கள் மாதிரி அனுகூலியமாக கிருஷ்ணர் வந்து வேத சாஸ்திரங்களை என்னென்ன சொல்லியிருக்காரோ அதன் மூலமாக வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், பரித்ராணாய சாது நாம். அப்படி இருக்கிற பக்தர்கள், அனுகூலியமாக பக்தி செய்யக்கூடிய பக்தர்களை நான் வந்து காக்கிறதுக்காண்டி வருகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். சில பிரபுபாதர் இந்த பொருளூரில் சொல்கிறார், கிருஷ்ணர் வந்து முக்கியமாக அசுரர்களை அழிப்பதற்காக வருவதே இல்லை, பக்தர்களை காப்பதற்காக தான் முக்கியமாக வர்றார். ஆனால் பக்தர்களை வந்து அழிப்பதற்காக அவர் வருவதே இல்லை முக்கியமாக. ஏன் அப்படின்னா, பக்தர்களை வந்து அசுரர்களை மட்டும் அழிக்கணும் அப்படின்னா அவருடைய பிரதிநிதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சுதர்சன சக்கரத்தை அனுப்பணும் அப்படின்னா சுதர்சன சக்கரம் என்ன பண்ணும், ஒரே ஒரு நொடி பொழுதில் இருக்கிற அசுரர்களை எல்லாத்தையும் கொன்று விட்டு திரும்ப வந்துவிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை கிருஷ்ணர் வந்து வச்சிருக்காரு. ஆனால் முக்கியமாக வந்து அவர் வந்து அந்த அசுரர்களை கொள்வதற்கு வருவதே இல்லை. ஆனால் எதுக்கு வருகிறார் அப்படின்னா, வந்து பக்தர்களை காக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, அந்த அசுரர்களை என்றைக்கும் பக்தர்களை படாத பாடுபடுத்துறது. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்களை வந்து ஏகப்பட்ட துன்பங்களை வந்து அந்த அசுரர்கள் செய்வார்கள். அப்படி வரும்பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், வரார். உதாரணத்துக்கு ஸ்ரீல பிரபுபாத அந்த பொருளுரில் சொல்கிறார், பிரகலாத மகாராஜரை ஹிரண்யகசிபு ஏகப்பட்ட துன்பங்கள், அவருடைய குழந்தை தான், 5 வயதுடைய குழந்தை தான் வந்து ஹிரண்யகசிபோட பையன்தான் வந்து பிரகலாத மகாராஜர். 5 வருடம் 6 வருடம் தான் அவரை வந்து என்ன பிரகலாத மகாராஜ் ஒரே ஒரு காரியம் பண்ணார் அப்படின்னா, அவர் எப்பவும் ஓம் நமோ நாராயணாய நமஹ பகவானோட நாமத்தை எப்பவும் அவர் சொல்லிக்கிட்டே வந்து இருப்பார். அதுதான் வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹிரண்யகசிபு படாத பாடு மலையிலிருந்து தூக்கி போடுறது, தண்ணிக்குள்ளே போட்டு அமுத்துறது, யானையை வச்சு மிதிக்கிறது, பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறது, நெருப்புக்குள்ளே போடுறது, அவங்களோட மனைவிக்கிட்டே வந்து பிரகலாத் மகாராஜோட அம்மாட்டே விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்கிறது, இது போல் பல விதமான காரியங்களை ஹிரண்யகசிபு செய்து பார்த்தார். இருந்தாலும் இந்த 5 வருட 6 வருட பிரகலாத் மகாராஜன் எப்படி நெருப்பு வந்து எப்படி பயங்கரமாக எரியுமோ அதுபோல் பிரகலாத் மகாராஜர் அவர் எதை பற்றியுமே வந்து கவலைப்படவே இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, பரித்ராணாய சாது நாம், என்றைக்கும் பக்தர்களை வந்து பகவான் காக்கிறார். அதனால் வந்து அவர் எந்த விதமான பயமே இல்லாமல் அவர் வந்து ஹிரண்யகசிபு அவரோட நாமத்தை சொல்ல சொல்கிறார். இருந்தாலும் வந்து பிரகலாத் மகாராஜர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, பகவான் நாராயணோட நாமத்தை ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இருக்கார். அவர் இன்னொரு உதாரணத்தை பிரபுபாதர் கொடுக்குறார், தேவகி வசுதேவர் இவர்களுக்கு திருமணமான அன்னைக்கே வந்து கம்சன் என்ன பண்ணால், கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போய் போட்டுட்டான். அவர்களை ஏகப்படுத்தாத பாடு வந்து ஏகப்பட்ட பாடு வந்து தேவகியும் வசுதேவியும் இந்த கம்சன் செய்தான். அதுபோல் தேவகியும் வசுதேவரையும் காப்பாற்றுறதுக்காண்டி கிருஷ்ணர் வந்து, பக்தர்களை காப்பதற்காண்டி கிருஷ்ணர் வந்து வருகிறார். அப்போ வரும்பொழுது அந்த அசுரர்களையும் அப்படியே கொன்று விடுகிறார். எப்போ ஒரே நேரத்தில், எப்படி ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி, முக்கியமாக பக்தர்களை பாதுகாக்கிறதுக்காண்டி வரார், அதே நேரத்தில் அசுரர்களையும் கொன்று விடுகிறார். அப்படி வரும்பொழுது பக்தர்கள் எல்லாமே ரொம்பவும் வந்து ஆறுதலாக பயமாக கிருஷ்ணரை வந்து பார்க்கணும், ரொம்பவும் ஆவலாக பக்தர்கள் எல்லாமே காத்து கொண்டிருப்பதனால கிருஷ்ணர் இந்த லோகத்துக்கு வரார். கிருஷ்ணருடைய ரூபம் மிகவும் சுந்தரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய திருவிளையாடல்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் திருவிளையாடல்கள். இன்றைக்கி நீங்கள் விருந்தாவனத்தெல்லாம் போனீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஆட்டோ ரிக்ஷாக்காரங்கள் கூட போகும்பொழுது நீங்கள் நகர்லாம் சொல்ல மாட்டாங்க, ராதே 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 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணனுடைய ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, மதுரம் மதுரம் அப்படின்னு ஒரு பாடலே வந்து இருக்குது. எல்லாமே வந்து கிருஷ்ணரை பற்றி எல்லாமே வந்து மதுரம் மதுரம் மதுரம். அவர்களுடைய திருவிளையாடல், கிருஷ்ணருடைய திருவிளையாடல்கள் எண்ணிலடங்காத திருவிளையாடல்கள் மதுரம் மதுரமாக இருக்குது. நம்ம சமயம் வரும்போது அப்பப்போ ஒவ்வொரு திருவிளையாடல்களை நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்பவும் அருமையான திருவிளையாடல்கள்லாம் இருக்குது விருந்தாவனத்தில் நடக்கக்கூடிய திருவிளையாடல்கள். அந்த திருவிளையாடல்களுக்காண்டி கிருஷ்ணர் இந்த பக்தர்கள் ரொம்பவும் ஆவலாக அவர்களுடைய திருவிளையாடலை கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப மாவலாக பக்தர்கள் இருக்கிறதுனால கிருஷ்ணர் முக்கியமாக வந்து இந்த லோகத்துக்கு வந்து வர்றார். அப்படி வரும்பொழுது இந்த அவதாரங்கள், கிருஷ்ணருடைய அவதாரங்கள், பல பல அவதாரங்கள் இந்த லோகத்துக்கு வருது. அந்த லோகங்கள் எல்லாமே அங்கே வைகுண்ட லோகத்தில் இந்த அவதாரங்கள் எல்லாமே இருக்குது. எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கோம். நின்றுட்டு காலையில் என்ன பண்ணோம், அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எந்தெந்த ரூட்டுக்கெலாம் போகணுமோ, எந்தெந்த சாலைக்கெலாம் போகணுமோ அந்த அந்த இடத்துக்கெலாம் போயிட்டு சாயங்காலம் என்ன பண்ணுது, அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து திரும்ப அந்த பஸ் எல்லாம் வந்து வந்துடுது. அதுபோல் பகவானுடைய அவதாரங்கள் கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, பல பல அவதாரங்களும், எல்லா அவதாரங்களும் மத்ஸ்ய கூர்ம வராக எல்லாமே வந்து வைகுண்ட லோகத்தில் நித்தியமாக இருக்குது. எப்படி வந்து பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கோ, அதுபோல் வைகுண்ட லோகத்தில் எல்லா அவதாரங்களும் வந்து இருக்குது. அவதாரம் அப்படின்னா வைகுண்ட லோகத்திலிருந்து பௌதிக லோகத்தை இறங்கி வருதல் அப்படின்ற பெயர். அவதாரம்னாலே இறங்கி வருதல் அப்படின்னு வந்து பேர். அதனால தான் இந்த அவதாரங்கள் எல்லாமே வேத சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேத சாஸ்திரங்களில் கொடுக்காம சும்மா வந்து கிடையாது, வர்றது கிடையாது. அதனால தான் கலியுகத்தில் வந்து யாருன்னா அவதாரங்கள் சொன்னால் கூட வேத சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஏன் வேத சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் வைகுண்ட லோகத்தில் நித்தியமாக வாசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பகவான் இந்த லோகத்துக்கு அப்படி ஒவ்வொரு அவதாரமாக எப்பப்பெல்லாம் தேவைப்படுறதோ அப்படி வந்து வருகிறார்கள். அதில் வந்து சில பிரபுபாத சொல்கிறார், பல விதமான அவதாரங்கள் இருக்கிறது. புருஷ அவதாரம், குணாவதாரம், லீலா அவதாரம், சத்யாவேஷ அவதாரம், மண்வந்தர் அவதாரம், யுக அவதாரம், இப்படி பல பல அவதாரங்கள். தசாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பத்து அவதாரங்கள், கிருஷ்ணருடைய அவதாரங்களை வந்து போட்டிருக்காங்க, தொகுத்திருக்கிறார்கள் பக்தர்கள். ஆனால் பத்து வித அவதாரங்கள் கிடையாது. இதில் சொல்கிறது போல் நிறைய அவதாரங்கள் இருக்குது. நமக்கு சமயம் வரும்போது ஒவ்வொரு அவதாரத்தை பற்றியும் நம்ம வந்து பேசலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா அவதாரத்திற்கும் மூலம் யார் அப்படின்னா, கிருஷ்ணரே மூலமாக இருக்கிறார். ஏத்தே சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏத்தே சாம்ச கலாபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். கிருஷ்ணரே வந்து முழுமுதற் கடவுள், அவரே வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் கிருஷ்ணர் வந்து முதல் காரணம் என்னத்துக்கு வர அப்படின்னு வரார் அப்படின்னா, பக்தர்களை காப்பதற்கு. இந்த ஸ்லோகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா குறைந்தது 4-5 மணி நேரம் கூட வந்து பேசலாம். நம்ம சமயத்தின் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி படத்தில் ட்ரெய்லர் காமிப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து, ஏன்னா வந்து நம்ம வந்து சுருக்கமாக தான் வந்து பிரவச்சனம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 20 நிமிடம் பிரவச்சனம், அதில் வந்து எல்லாமே ட்ரெய்லர் மாதிரி தான் நம்ம வந்து பிரவச்சனம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பகவத்கீதை 3வது குரூப்பில் வந்து ஒருத்தவங்க வந்து, ஒரு பக்தர் வந்து கேள்விகள், பல கேள்விகளை வந்து கேட்டிருந்தார். அந்த கேள்விகள் வந்து இந்த இந்த ஸ்லோகத்தை சம்மந்தப்பட்ட ஸ்லோகம், இந்த சம்மந்தப்பட்ட கேள்வி. அதுவும் பிரபுபாதரும் முக்கியமாக அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்வி எல்லாமே வந்து அதை சம்மந்தமாக சில பிரபுபாதர் இந்த பொருளுரில் எழுதியிருக்கு. அதனால் அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம். கேள்வி கேட்டதற்கு ரொம்பவும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. முதல் கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு யார், நித்யானந்த பிரபு யார் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, சைத்தன்ய சரிதாமிரதம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கில் வந்து 14,000 ஸ்லோகம் வந்து இருக்குது. இந்த கேள்வி வந்து ரொம்பவும் சிறிய கேள்வி, ஆனால் விடை பார்த்தோம் அப்படின்னா 14,000 ஸ்லோகத்தில் வந்து இதோட விடை வந்து இருக்குது. சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு யார், நித்யானந்த பிரபு யார் அப்படின்னா, கிருஷ்ணர் பலராமர். பலராமர் யார் அப்படின்னா, கிருஷ்ணருடைய அண்ணன். கிருஷ்ணர் பலராமர் அவர்கள் தான் வந்து திரேதாயுகத்தில் ராமராகவும் லக்ஷ்மணாகவும் லக்ஷ்மணராகவும் வந்தாங்க. அதே போல் இந்த கலியுகத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணரும் பலராமரும் சைத்தன்ய மகாபிரபுவாகவும், கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாகவும், பலராமர் நித்யானந்த பிரபுவாகவும் வருகிறார்கள் இந்த கலியுகத்தில் அதே புருஷர்கள். இதுக்கு என்ன சாஸ்திரத்தின் என்ன ஆதாரம் அப்படின்னா, கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம் சங்கோபங்கஸ்திர பார்ஷதம் யஜ்யை சங்கீர்த்தனை பிராய ரஜந்தி ஹி சுமேதசகம். ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம். ஏ, இந்த கலியுகத்தில் வந்து கிருஷ்ணர் என்றைக்கும் எப்படி இருப்பார் அப்படின்னா, கார்மேக கலரில் வந்து கார்மேகமாக வந்து கிருஷ்ணர் இருப்பார். ஆனால் கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம், துசா கிருஷ்ணம் அப்படின்னா அவர் வந்து அதே கலரில் வந்து இருக்க மாட்டார், ஆனால் வேறு கலரில் இருப்பார், இருந்தாலும் அவர் கிருஷ்ணரே அப்படின்னு வந்து சொல்கிறார். கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம் சங்கோ பங்கஸ்திர பார்ஷதம். சங்கோ பங்கஸ்திர பார்ஷதம் அப்படின்னா அவர்கள் பக்தர்களின் மூலம் பக்தர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து வருவார்கள். சங்கோ பங்கஸ்திர பார்ஷதம் அப்படின்னு வந்து சேர்ந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கோ பங்கஸ்திர பார்ஷதம் எல்லாருமே வந்து சேர்ந்து வருவார்கள். எதுக்கு வருவார்கள் அப்படின்னா, கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம் சங்கோ பங்கஸ்திர பார்ஷதம் யஜ்யை சங்கீர்த்தனை பிராயர். யக்னங்களை பண்ணுறதுக்காண்டி வருவார்கள். எந்த விதமான யஜ்னம் அப்படின்னா வந்து யஜ்யை சங்கீர்த்தனை பிராயர், சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனத்தை செய்யக்கூடிய அந்த யக்னத்தை செய்வதற்காண்டி வருவார்கள். அப்படி வரும்போது கிருஷ்ணவர்ணம் துசா கிருஷ்ணம் சங்கோ பங்கஸ்திர பார்ஷதம் யஜ்யை சங்கீர்த்தனை பிராயர் யஜந்தீஹி சுமேதசக. யாரெல்லாம் வந்து அதிபுத்திசாலியாக அதிபுத்தி கூர்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே இந்த நாம சங்கீர்த்தனத்தில் கலந்து கொண்டு சைத்தன்ய மகாபிரபுவை எதை செய்கிற சொல்கிறாரோ அதை வந்து பின்பற்றுவார்கள் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு சாஸ்திரங்கள்லேருந்து இன்னொரு என்ன கோட்பாடு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து விஷ்ணு சகசர நாமம். விஷ்ணு சகசர நாமம் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்க சந்தனாங்கதிஹி அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு தங்க நிறத்தில் வந்து இருப்பார், கிருஷ்ணர் வந்து கார்மேக நிறத்தில் இருப்பார், சைத்தன்ய மகாபிரபு வந்து தங்க நிறத்தில் இருப்பார். அதனால தான் இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்வர்ணவர்ணம், ஸ்வர்ணம் அப்படின்னா தங்க கலர், ஸ்வர்ணவர்ணோ ஹேமாங்கோ வராங்க சந்தனாங்கதிஹி. அவர் வந்து சந்நியாசத்தை, சைத்தன்ய மகாபிரபு வந்து சந்நியாசம் வந்து திருமணமாகி அதுக்கப்புறம் வந்து சந்நியாசம் எடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இன்னும் பல பல அவதாரங்கள் உபநிஷத்துலேயும் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட அவதாரத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு யார்? அவர் கிருஷ்ணரே. நித்யானந்த பிரபு யார் அப்படின்னா, அவரே பலராமர். அதற்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஆதாரம், அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு சகசர நாமத்தில் இருந்த ஒரு ஆதாரம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவர்கள் ஏன் மிகவும் கருணையாக இருக்கிறார்கள்? கிருஷ்ணரை விடவும் அவர்கள் ஏன் மிகவும் கருணையாக இருக்கிறார்கள்? இதற்கு என்ன கேள்வி அப்படின்னா, இதற்கு என்ன பதில் அப்படின்னா, ஒரு சரித்திர சம்பவம். ஒரு நாள் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், சத்யபாமா அவரோட வீட்டில், சத்யபாமா அவரோட வீட்டில் இருந்து ருக்மணி வீட்டுக்கு, ருக்மணியோட அரண்மனைக்கு போகலான்ட்டு வந்து இருக்கிறார். அப்போ ருக்மணி வீடெல்லாம் வந்து சுத்தப்படுத்திட்டு அவர்களோட பசங்களோட வெளியில் வந்து இந்த திருவிளையாடல் வந்து, இது வந்து ரொம்பவும் நீண்ட திருவிளையாடல், சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ருக்மணி பசங்கள் எல்லாமே வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு கிருஷ்ணர் வரார் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. வரவேற்று எல்லா பசங்களும் வந்து கிருஷ்ணருடைய திருவடியில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிருஷ்ணர் பசங்களை வந்து கட்டி அணைச்சி வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. அப்படி போன உடனே ருக்மணி வந்து ரொம்ப அலறாங்க. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணருக்கே சந்தேகமாயிடும், ஏன் ருக்மணி ஏன் அலற, நான் வந்தது ஏன் இப்படி, யாரும் உன்னுடைய வேலைக்காரர்கள் யாரும் வந்து நீ சொன்னதை கேட்கலையா, இல்லை என்ன எதுவும் பிரச்சனையா, பசங்களை எதுவும் எதுவும் சொல்லிட்டாங்களா, என்ன என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற அப்படின்னா, அப்போ ருக்மணி சொல்கிறாங்க, ராதாராணிக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஏன் அழுகுறேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, ராதாராணிக்கு தான் வந்து தெரியும் உங்களோட பக்தி, அவங்க தான் உங்களை வந்து, ராதாராணி தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து பக்தர்களே மிகவும் உயர்ந்தவர், அவர்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய பக்தியினுடைய மகிமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அழுகுறாங்க. அதே சமயத்தில் நாரதரை வந்து ருக்மணியோட அரண்மனைக்கு வரார். அப்படி வரும்பொழுது அவரும் ரொம்ப துக்கத்திலே வந்து வராரு. கிருஷ்ணர் பார்க்குறாரு, என்னடா அது இன்றைக்கி அநியாயமாக இருக்குது, என்னுடைய குரு நாரதர் அவரும் வந்து ரொம்ப துக்கத்திலே வர்றார், ஆனால் வந்து ருக்மணியும் வந்து அழுகுறாங்களே, இது என்னடா இது, ரெண்டு பேர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட வந்து கேட்குறார். நாரதரை வந்து, கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், இங்கே வந்து ஏன் குரு அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார் அப்படின்னா வந்து, சாதுக்களை வந்து வரவேற்கிறார், ஒரு குரு ஸ்தானத்தில் வந்து நாரதரை வந்து பார்க்குறார். ஆனால் வந்து நாரதர் வந்து கிருஷ்ணரோட குரு கிடையாது, கிருஷ்ணர் தான் வந்து முழு முதற் கடவுள், அவர் ஒரு குரு ஸ்தானத்தில் வந்து பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது நாரதர்கிட்ட கேட்குறார், நாரதரே நீங்கள் ஏன் இவ்வளோ கவலை கோடுகளோடு வருகிறீர்கள், நீங்கள் தான் எப்போவுமே பகவானோட நாமத்தை நாராயண நாராயண சொல்லிகிட்டே இருப்பீங்களே, உங்களுக்குமா கவலை, ஏன் வந்து நீங்கள் கவலையோடு வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ நாரதர் சொல்கிறார், இப்போ கலியுகம் வரப்பொழுது, இந்த திருவிளையாடல் நடந்து எவ்வளோ வருஷம் அப்படின்னா 5000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ நாரதர் சொல்கிறார், இந்த கலியுகம் வரப்பொழுது மக்கள்லாம் வந்து ரொம்ப துன்பப்பட போகிறாங்க, மக்கள் யாரும் வந்து சரியாக பக்தி கூட இந்த யோகத்தில் வந்து பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணாத பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். இந்த மக்களை எப்படி வந்து நம்ம காப்பாற்றுறதுன்னு தெரியல எனக்கு, அதனால தான் நான் வந்து இவ்வளோ துக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்கிறார். அப்போ வந்து என்ன பண்ணுறார் கிருஷ்ணர் வந்து நாரத முனிவர் கேட்கறதுனால நான் என்ன சொல்கிறார் அவருக்கும் பதிலளிக்கிறார், நான் அந்த கலியுகத்தில் வந்து நானே என்னுடைய பக்தனுடைய ரூபத்தில் வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஏன் பக்தனுடைய ரூபம் அப்படின்னா வந்து ருக்மணி சொல்கிறாங்க, உங்களோட பக்தியின் மகிமை உங்களுக்கு தெரியாது, ராதாராணிக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் ராதாராணியுடைய அவருடைய திருமேனி கலரில் ராதாராணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சுந்தரமாக தங்க நிறத்தில் அப்படியே மெனு மெனு மெனுன்ற வந்து ராதாராணி இருப்பாங்க. அவர்களுடைய வர்ணத்தில் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் சைத்தன்ய மகாபிரபுவா வர்றார். அதுக்கப்புறம் ராதாரனுடைய பாவம் எப்படி இருக்குமோ அதே பாவத்தை கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபா வரும்பொழுது அவர் பக்தருடைய ரூபத்தில், ஏன்னா வந்து பக்தர் அவருடைய ரூபத்தில் வரும்பொழுதுதான் வந்து பக்தி, கிருஷ்ணரே கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிக்க முடியாது இல்லையா, அதனால என்ன பண்ணுறாரு கிருஷ்ணரே ஒரு பக்தனுடைய ரூபத்தில் வந்து பக்தியினுடைய மகிமையும் பக்தியினுடைய சுவையை சுவைப்பதற்காண்டி சைத்தன்ய மகாபிரபுவா வந்து கிருஷ்ணரே வந்து வர்றார். அப்படி வர்ற பொழுது ராதாரவனுடைய கலரும் மேனியையும் எடுத்துக்கொள்கிறார். அதுக்கப்புறம் ராதாரவனுடைய எவ்வளோ பாவத்தில் என்றைக்கும் வந்து அம்மா வந்து ரொம்பவும் கருணையோட அப்பாவோட அம்மா வந்து ரொம்பவும் கருணையோட இருப்பாங்க. அதனால தான் அவங்க கேள்வி கேட்டதுக்கு ஏன் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய கருணையாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் இங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ராதாரணியோட பாவத்தில் இருப்பதனால வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்பவும் கருணை கடலாக வந்து இருக்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் நான் வந்து இந்த லோகத்தில் வந்து கலியுகத்தில் வந்து நான் வந்து சைத்தன்ய மகாபிரபு என்னுடைய பக்தனாக அவதரிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். கேள்வி கேட்டு கேள்வி என்ன, ஏன் சைத்தன்ய மகாபிரபு கருணையாக கிருஷ்ணரை விட கருணையாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு காரணம் ஸ்ரீமதி ராதாரனுடைய பாவமாக தாயினுடைய ஒரு பாவத்தில் இருக்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபு ரொம்பவும் கருணையாக கிருஷ்ணரை விட கருணையாக இருக்கிறார், இருந்தாலும் கிருஷ்ணர் தான். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அப்போ கிருஷ்ணரை கும்பிடணுமா இல்லை சைத்தன்ய மகாபிரபுவையும் நித்யானந்த பிரபுவையும் கும்பிடணுமா அப்படின்னு வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா நம்மளுடைய முக்கியமான நோக்கம் ஸ்ரீ ராதாராணியோட கிருஷ்ணருடைய திருவடி அடைவது நம்மளுடைய நோக்கம், கிருஷ்ணருக்கும் ராதாவுக்கும் ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் பக்தி பண்ணுறது தான் நம்மளுடைய நோக்கம். சைத்தன்ய மகாபிரபு வந்து நித்யானந்த பிரபு அவங்களை பின்பற்றணும் அப்படின்னா அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசதி கௌர பக்த விருந்தம், இவர்கள் வந்து பஞ்சதத்துவ மந்திரம் அப்படின்னு பெயர். இந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 108 முறை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து சொல்கிறோம். அதனால் வந்து கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து ராதா கிருஷ்ணா அவங்கள தான் வந்து நம்மளுடைய நோக்கம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவர்கள் எப்படி உபதேசம் செய்தார்களோ அந்த அதனுடைய பாதையில் நம்ம போனோம் அப்படின்னா வந்து ராதாவையும் கிருஷ்ணரையும் வந்து நமது கலியுகத்தில் வேகமாக சென்றடையலாம் அப்படின்னு இதுக்கு வந்து பதில். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து பகவானுடைய கிருஷ்ணருடைய நாமத்தை பிரச்சாரம் செய்வதற்காக தோன்றினார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆமாம், கிருஷ்ணன் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் பிருத்திவித்தே ஆச்சரதி நகராதி கிராம சர்வத்திர பிரச்சார ஹொய்போ மோரநாம. அவரோட வந்து சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கு பல காரணங்கள் இருக்குது, அதில் ஒரு காரணம் வந்து பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்வதற்காண்டி இந்த கலியுகத்தில் பல பேருக்கு வந்து இந்த கலியுகத்தில் நாம அந்த யுக தர்மமே வந்து எதுனே வந்து தெரியாது, இந்த யுகத்துல வந்து எது வந்து தர்மம் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. பகவானுடைய நாமத்தை வந்து சொல்வது தான் வந்து யுகத்தினுடைய தர்மம், வேற வந்து எந்த வழிகளை நம்ம வந்து பின்பற்றினாலும் அதை விட பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன், அதான் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருப்பார்கள். ஏன் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய நாமத்தை பிரச்சாரம் செய்வதற்காண்டியே வந்து அவதாரம் செய்தவர். அவர் என்ன வந்து அவர் சொல்லியிருக்கார் பிருத்திவித்தே ஆச்சரதி நகராதி கிராம சர்வத்திர பிரச்சார ஹொய்பு மோரநாம. பிருத்திவித்தே ஆச்சரதியுமே அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் மூளை முடுக்கு கிராமம் நகரம் எல்லா இடங்களிலும் பிரித்திவித்தே ஆச்சரிய நகராதி கிராம சர்வத்திர பிரச்சாரவை, சர்வத்திர அப்படின்னா எல்லா இடத்துலையும் பிரச்சார ஹொய்வை மோர நாம. என்னுடைய திருநாமம், சைதன்ய மகாபிரபு சொல்றார், என்னுடைய திருநாமம் அப்படின்னா கிருஷ்ணருடைய திருநாமம் எல்லா ஊர்லையும் வந்து சொல்லப்படும் அப்படின்னு வந்து சொல்றார். இது வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு சொன்னார். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், உலகத்துல இருக்கிற எல்லா மூளை முடுக்குகளிலும் சரி, இந்தியாவில் மட்டும் கிடையாது, எந்த ஊரில் நீங்கள் போய் பார்த்தீங்களாலும் சரி, மூளை முடுக்குகளிலும் ஒவ்வொரு ஊராக வந்து இப்போ பகவானோட நாம சங்கீர்த்தனம், சைத்தன்ய மகாபிரபு என்ன வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணாரோ அதே போல் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் வந்து இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, பகவானோட நாமத்தை பிரச்சாரம் செய்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் பகவானுடைய நாமத்தை பிரச்சாரம் செய்வதற்காக சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அப்படி வரும்பொழுது சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார், எல்லா ஊருக்கும் வந்து போனார். 500 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளோட தென்னிந்தியாவுக்கும் யாத்திரையாக போனார். தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸ்ரீரங்க ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, முன்னாடி வந்து இந்த நுழைவாயில், நுழைவாயிலுக்கு முன்னாடியே வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி வந்து இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீரங்கம் போகும்பொழுது அங்கே அவருடைய திருவடி அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி கட்டி, அந்த கோபுரத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்களா, எல்லா யார் போனீங்கனாலும் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட திருவடியை நீங்கள் வந்து பார்க்கலாம். 500 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அங்கே ஒரு கோயில் கட்டியிருப்பார்கள். அதுபோல் சைத்தன்ய மகாபிரபுவோட இன்னொரு என்ன கருணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அவர் வந்து ரொம்பவும் கருணை அப்படின்னா, அவர் வந்து கிருஷ்ணர் வந்து சுதர்சன சக்கரத்தை பற்றி நிறைய அசுரர்களை கொன்று இருக்கிறார்கள். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்தில் வந்து யாரையும் வந்து கொல்லவே மாட்டார். யாரையும் வந்து கொல்லாமல் நம்மளுடைய மனதில் இருக்கிற அசுரத்தன்மையை மட்டும் நம்ம பகவானோட நாமத்தை சொன்னோம் அப்படின்னா, இந்த அசுரத்தன்மையை மட்டும் கொல்வார்களை ஒழிந்து வந்து இந்த அசுரர்களை யாருமே வந்து கொல்வதே கிடையாது. இதுபோல் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவுடைய கருணை வாய்ந்த ஒரு அவதாரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.